ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: மானே நீ நென்னலை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இனி அடுத்த திருப்பாடல், 6வது திருப்பாடல். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ? வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும், எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அடுத்த தோழியின் வீட்டு வாசலிலே போய் நின்று அவளை அழைக்கின்றார்கள். அப்பொழுது அவள் பேசிய பேச்சு நினைவு கூறுகின்றது. ஒவ்வொருத்தர் வீட்டுமே அப்படிதான் அந்த பேச்சு. என்ன என்ன பேசினாலும் அவள் வந்து அவளை மானே என்று அழைக்கின்றார்கள். மான்போலும் மருண்ட நோக்கினை உடையவளே என்பது அதற்கு பொருள். மானி நேர்விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் சமந்த தேவாரம் மங்கையர்கரசியாரை அழைத்து பாடியது அல்லவா. மான்போலும் மருண்ட நோக்கினை உடைய பெண்ணே, நீ நென்னலை, நீ நேற்று. நென்னலை, நென்னல் என்றால் நேற்று. அதில் ஐ என்ற எழுத்து ஒரு சாரியையாக சேர்ந்திருக்கு, அதுக்கு பொருள் இல்லை, அதுக்கு தனியாக பொருள் கிடையாது. நென்னலைனா நென்னல் என்றே கொண்டு நேற்றுன்னு பொருள் பண்ணிக்கணும். மானே நீ நேற்று என்ன சொன்னாய்? நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன். நீங்கள்லாம் ஒன்று என் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை எழுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. நீ இன்னும் இப்போ கூச்சப்படாமல் ஒரு வேலை செய், என்ன அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நீ எந்த வழியாக போன அந்த வழியை வந்து காட்டு அப்படிங்கிறான். ஒன்றும் பேச முடியாது, சரிபடி பிடிச்சிட்டா ஒன்றுமே பேச முடியாது. என்ன போன திசை பகராய், இதில் அருமையாக சொல்லுவாங்க, நீ சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்னைய அந்த பேச்சு எங்கே போச்சு அது போன திசையும் காட்டுங்கிறான். என்ன அதாவது ஒரு வாக்கை கொடுத்தா அது எவ்வளவு காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை பாருங்க. வாக்கை கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா பெரிய சிக்கல். அதான் சங்கப்புலவனே பாடி வச்சாங்க, அந்த காலத்தில் சங்கப்புலவரே ஒருத்தர் பாடி வச்சார். இப்போ மன்னன் சொல்ற என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய பட்டத்து யானை, பெரிய துதிக்கையுடைய யானை, அது தந்தத்தினால என்ன, அது பகை நாட்டு அரசனுடைய அந்த கோட்டை மதில் கோட்டை மதில் வாயில் கதவையே அது தந்தத்தினால பேர்த்து எடுக்குதான், அவ்வளவு வலிமை கொண்ட யானை. அந்த யானை மேல நீ இருந்து கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டு உன் மேல வந்து அம்பு விடுகின்றார்கள், வேலை எரிகின்றார்கள், பிறகு அரமணைக்குள்ள புகணும்னு நினைச்சா விடுவாங்களா இல்லையா? அவங்க அந்த நாட்டு வீரர்கள் அதை எதிர்க்கின்றார்கள். அப்ப எந்த நேரத்தில் கூட்டுருவன் உன் ஆவியை கவர்ந்து செல்வானோ சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே நீ போர் செய்து கொண்டு அத்தனை ஆபத்துகளையும் முறியடித்து உன் வீரத்தை காட்டுகின்றாய். அப்படிப்பட்ட நீ இன்னொரு வேலையை செய்யணும். என்ன அப்படின்னா, நீ சொன்ன சொல்லையும் காப்பாற்ற வேண்டும். நிலமே பெயர்ந்து போகும் என்று சொன்னாலும், இந்த பூமியே நிலநடுக்கம் வந்து பெயர்ந்து போனாலும், நீ சொன்ன சொல்லிருந்து மாறாதே. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறார். நிலமே பெயர்ந்தாலும் சரி, நீ சொன்ன சொல்லிலிருந்து மாறாத. நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல், ஒரு அருமையான பெயரல் என்றால் அந்த அல்விகுதி வியங்கோள், அது வியங்கோள், அது எதிர்மறை பொருள் வருது. பயனின் சொல் பாராட்டுவானை மகன் எனல் வருது இல்லையா. பயனில்லாத சொற்களை சொல்வான மனுஷன்னு சொல்லாத, சொல்லாதன்னு எதிர்மறை பொருள் என்ன சொல்லு, எனல் தான் மகன், எனல்னா மகன்னு சொல்லு. மகன்னா அங்க வந்து சன்னுன்னு அர்த்தம் இல்லை அந்த குரல்ல, மகன்னா மனிதன் அர்த்தம். பயனில்லாதவற்றை பேசுபவன மனிதன்னு சொல்லாத அப்படி இருக்கார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆமா, அப்ப மனிதன் சொல்லாத, சொல்லாதங்க எப்படி சொல்றாரு, எனல் தான் சொல்றாரு. மக்கள் பதறி எனர், மனிதர்களுக்குள்ள பதர்னு சொல்லு, சொல்லுங்கிறதுக்கும் எனல்ங்கிறாரு, சொல்லாதங்கிறதுக்கும் எனல். மகன் எனல், மகன் சொல்லாத அதுக்கும் எனல். மக்கள் பதறி எனல், மக்களுக்குள்ள பதர்னு சொல்லு. பதர்னா என்ன, உள்ள அரிசி இருக்காது. அதே மாதிரி உள்ளீடா அறிவு இல்லை, மனித மாதிரி தோற்றம் இருக்கு, உள்ளீடா இருக்க வேண்டிய அறிவு இல்லை. அதான் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறான் இல்லையா. அப்போ மனிதன் சொல்லாதேங்கிறதுக்கும் எனல், பதர்னு சொல்லுங்கிறதுக்கும் எனல். அப்ப அந்த எனல்ல உள்ள அல் என்ற விகுதி இருக்க, அது உடன்பாட்டு பொருளையும் தரும், எதிர்மறை பொருளையும் தரும் தெரியுது. அதே மாதிரி இங்க நிலம் பெயரினும் நின்சொற் பெயரெல்லாம் அங்க எதிர்மறை பொருள். என்னன்னா, நிலமே பெயர்ந்தாலும் சரி, உன் வார்த்தையிலிருந்து நீ மாறாத, மாறாத எதிர்மறை பொருள். அப்ப இந்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது அதுவும் மேல மேல தலைமையான நிலையில உள்ளவர்களுக்கு அது பெரிய கடமையாயிரு இல்லையா. கோவினுக்கருங்கலும் கோட்டம் இல்லதுன்னு அதனால சொன்னார். என்னன்னா அந்த அந்த வாக்கை சொல்லிட்டு அதுபடி செய்யலைன்னா என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அதான் அவ்வை பிராட்டியர் அருமையா சொன்னார், பெரியவர்கள் இடைப்பட்டவர்கள் கடை நிலையில் உள்ளவர்கள் மூணா பிரிச்சார் அவ்வை பிராட்டியார். பெரியவர்கள் எப்படின்னா சொல்ல மாட்டார்களாம், நேராக செஞ்சிருவாங்களாம், சொல்லாமலே செய்து விடுவார்கள். இடைப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எப்பாடுபட்டாவது சொன்னதை சொன்னபடி செய்து விடுவார்கள். கடைநிலையில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். அருமையா சொன்னார், சொல்லாமலே பெரியர், சொல்லி செய்வார் சிறியர், சொல்லியும் செய்யார் கயவரேன்றிருக்கு. ஒருவேளை கடையரேன்றிருக்குமோ சந்தேகம். என்ன நல்ல குளமாலை உண்பன்னாய் கூறுவோமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னா. சரி, மூணு வகையான மனிதர்களை சொன்னார். அப்புறம் என்னன்னா பலா மாவை பாதிரியை பார், பலா மரத்தை பாரு, மாமரத்தை பாரு, பாதிரி மரத்தை பாரு. திடீர்னு என்ன நம்மளை திசை திருப்பி அந்த மரத்தை பாரு இந்த மரத்தை பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மரத்தை பார்த்து என்ன செய்ய போறோம்னா பலா மரம் அது இருக்க அது பூக்காமலேயே பழம் தருமா. அதை மாதிரி பெரியோர்கள் நினைச்சவங்க சொல்லாமலேயே செய்து விடுவார்கள். மாமரம் என்ன பண்ணோம், அது பூத்து காய்த்து பழம் தரும். அது மாதிரி இந்த இடைப்பட்டவர்கள் சொல்லி செய்வார்கள். பாதிரி மரம் அது பூக்கும், நல்லா பூக்கும், ஆனால் பழம் தராது. அது மாதிரி இந்த கடைநிலையில் உள்ளவர்கள் நிறைய சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்று சொன்னார். அது மாதிரி இங்கே சொல்லிட்டு அதுபடி நடந்துக்கலன்னு உடனே வீட்டு வாசலில் நின்று என்ன கேள்வி கேட்குறா பாருங்க. போன திசை பகராய் சொல்லிட்டு நீ போன திசையும் காட்டு, நீ சொன்ன சொல்லு எங்க போச்சு அந்த திசையும் காட்டு என்று நயமாக சொல்வார். இதெல்லாம் தோழிகளுக்கு உள்ள உரிமை. கூட யார் இருக்காங்க, எல்லாம் அன்பு கொண்ட நெருங்கிய தோழிகள் தான். என்ன வேற பொதுமக்கள் சபையில நிறுத்தியா கேட்கிறாங்க, இல்ல எல்லாம் ஒரு அன்பு பற்றி உரிமை பற்றி கேட்பது தான். அதனால போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ, ஒன்னித்தல நகையா இன்னம் புலர்ந்தின்றோ, அங்க கேட்டால அதே மாதிரி தான் இன்னம் புலர்ந்தின்றோ இங்க கேட்கிறா. இன்னும் உனக்கு விடியவில்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகோ அப்ப விடிஞ்சு சூரியன்லாம் உதிச்சு என்ன எல்லாம் நடந்து போச்சு கொடுக்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்னன்னா இன்னும் சேவலே கூவலை, ஆமா இது கோழி சிலம்ப சிலம்ப கூட அதுக்கே இன்னும் ஒரு பாட்டு நடுவில் இருக்கு. என்ன ஆமா சூரியன் உதிச்சாலும் உதிக்கல சூரிய, இது எத்தனாவது பாடல், இது ஆறாவது திருப்பாடல், 18வது திருப்பாடல தான் சூரிய உதயம் சொல்லப்படுது. அண்ணாமலையான அடிக்கமலம் செந்திரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து. அப்பதான் இரவி கதிர் வருது, இரவி ரவி பேர் வச்சிடும் இல்லையா பையங்களுக்கு, ரவின்னு பேர் வச்சிடும், ரவின்னு சூரியன் அர்த்தம். ஆமா அவனுக்கு வடமொழியிலையும் பல பெயர்கள், தமிழ்லையும் பல பெயர்கள். வடமொழியில சூரியன், தினகரன், திவாகரன், பாஸ்கரன், மார்த்தாண்டன், ரவி, பானு இப்படி பல பெயர்கள். தமிழ்ல கதிரவன், ஆதவன், பகலவன், வெய்யோன், ஞாயிறு, பரிதி இப்படி பல பெயர்கள். இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் சூரியன். என்ன விட்டா இருக்க பேரம் பூரா அவனே வச்சிருப்பான், வச்சுட்டு போயிடுவான் பொழுது, அவ்வளவு பெயர்கள் அவனுக்கு. அந்த சூரியன் எப்போ வரான், கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப, அப்பந்தான் அந்த இருளே மறையுது. கார் கரப்ப இருள் அப்பதான் மறையுது, ஏன்னா இரவியின் கதிர் வந்தா தானே இருள் மறையும். அப்போ சூரிய உதயத்துக்கு 18வது பாடல தான் வரப்போகுது. இப்பமே இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்கிறா. இப்ப புலர்ந்தின்றோன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் உனக்கு புலரி பொழுது வரவில்லையா. புலரி என்றால் வைகரைன்னு அர்த்தம். சிவஞான சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி என்ற நம்முடைய அரிய இலக்கண நூலிலே, ஒரு இலக்கண நூல், அதுக்கு ஈடு இணையா வேற எதுவும் கிடையாது. சிவஞான சுவாமிகள் எழுதிய தொல்காப்பிய சூத்திர விருத்தி, அதுல சிறப்பு பாயிரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, முதல் சூத்திரத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனையோ நூற்றுக்கணக்கான சூத்திரங்கள் இருக்கு தொல்காப்பியத்துக்கு. ஆனா அந்த சிறப்பு பாயிரத்துக்கும் ஒரே ஒரு சூத்திரத்துக்கும் எழுதின உரையில தொல்காப்பிய நூல் முழுக்க வளம் வந்திருப்பார்கள். பிற பிற உரையாசிரியர்கள் உரையில் உள்ள சிறப்புகளையும் சொல்லியிருப்பார்கள், திருத்தங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் இல்லையா. அதுல பாயிர விருத்திங்கிற அந்த பகுதிக்கு நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த சைவ பேரறிஞர் சைவ திருவாளர் ராமச்சந்திர பாண்டியன் ஐயா அவர்கள் மிக நுணுக்கமாக, அதுக்கு நாமாக பொருள் காண்பது ரொம்ப அரிது பாயிரவருத்திக்கு, அதுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக உரை எழுதி ஒரு பெரிய தமிழ் பணி, சைவ தமிழ் பணி, அருந்தமிழ் பணி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் முதற் சூத்திர விளக்கம் எழுதக்கூடிய பணியிலும் இருந்து வருகின்றார்கள். இன்னும் யாரும் அவ்வளவு விரிவாக எழுதலை. ஆக அந்த மாதிரி அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சுவாமிகள், எதுக்காக சொல்ல வந்தன்னா, புலரி அப்படின்னா வைகரை போடுதுன்னு அர்த்தம். சிவஞான சுவாமி சொல்றாங்க, வைகரை விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி சொல்றாங்க. வைகரி விடியல் புலரி என்பன ஒரு பொருட்கிழவி, மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப வைகரை பொழுது வரவில்லையா உனக்குன்னு தான் கேட்கிறான். சூரியன் உதிக்கலையான்னு கேட்கல, அது உதிக்க என்ன நேரம் இருக்கு. ஏன்னா வைகரை பொழுது வந்தாலே துயர் எழுந்துவிட வேண்டும். எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற காலத்திலே வைகரை துயிரெழுன்னு பொதுவாகவே சொல்லி வைத்திருக்கின்றார் அவ்வை பிராட்டியார். ஆகையினாலே வைகரை பொழுது வரவில்லையா அப்படின்னே உரிமையா கேட்கிறாங்க பாருங்க. ஆகையினாலே அப்போ சூரியன் உதிச்சிருக்காது வைகரை பொழுதுல, அது இரவு தான், இரவினுடைய கடைக்கூறு. வைகரை பொழுதில் சூரிய உதயம் நிகழாது என்பது சிலப்பதிகாரத்தில் அருமையா சொல்ற, வான் கண் விழியா வைகரை யாமத்து. வான் கண் விழியா வைகரை யாமத்து, வான் கண் வானத்தினுடைய கண்ணுங்கார் சூரியனை இளங்கோவடிகள். இந்த வானத்தினுடைய கண் விழிக்கவில்லையா எப்போ? வைகரை பொழுதுல. அப்போ வைகரை பொழுது முடிஞ்சுதான் சூரிய உதயம் நிகழும். இன்னும் வைகரை பொழுது வந்துட்டாலே எழுந்து விட வேண்டும். அதான் உனக்கு வைகரை பொழுது, அந்த புலரி பொழுது இன்னும் வரவில்லையா, இன்னும் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான், வானுலகமும் நில உலகமும் பிற உலகங்களும் அறிவதற்கு அறியவன். அப்படி அறிய பரம்பொருள், எல்லா உலகங்களுக்கும் அறிவதற்கறிய பரம்பொருள் எளியோர்களாகி நம்மை ஆட்கொள்ள, நம்ம செஞ்ச தவத்தின் வலிமையினால வரல, தானே வந்து எழுந்தொள்ளியிருக்கான் தன்னுடைய கருணையினாலேயே. நானேயோ தவம் செய்தேன் சிவாயினம எனப்பெற்றேன், தேனாய் இன்னமதுவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உடம்பு புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அந்த தானே இங்கேயும் இருக்கு பாருங்க, தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். தலையளித்துன்னா தலையாய கருணை, நல்வினை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த வினைப்பலனை ஊற்றான், தீவினை செய்பவர்களுக்கும் வினைப்பலனை ஊற்றான், அதுவும் கருணை தான். அந்த கருணை திரோதன சக்தியா இருந்து செய்யக்கூடிய கருணை, அது அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கருணை இல்லையா. இந்த கருணை இருக்க இது அருட்சக்தியாக இருந்து பாச நீக்கமும் வீடு பேரும் அருளக்கூடிய கருணை, இதுதான் தலையாய கருணை, தலையளி என்று கூறினார். தலையாய கருணை, ஆகவே தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். வான்வார் கடல் பாடி, கடல் திருவடின்னு சொன்னேன், வார்கடல் நீண்ட திருவடி, மாதேவன் வார்கடல்கள் முன்னாடியே வந்தது. வான் வார்கடல், வான் இன்னொரு அடை வந்திருக்கு இங்க, வான் என்பது அழகு, அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தோர்க்கு, வந்தோர்களாகிய எங்களுக்கு என்று அர்த்தம். அவனுடைய அழகிய நீண்ட திருவடிகளை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்காக உன் வாயை திறவாய், நீ வாய் திறந்து பேசுவாயாக. அப்படின்னா என்னென்னா விழித்து விட்டாள்னு அர்த்தம், கண்ணை திறந்துட்டா, ஆனா என்ன வாயை திறக்காம இருக்கிறா, நான் இன்னும் வர்றேன் போவோம் அப்படின்னு எதுவும் சொல்லாம இருக்கிறா. அதனாலதான் வாய் திற வாய்ங்கிறா. நான் ஏன்னா எங்களுக்காக வாய் திற, ஏன்னா நாங்க வந்து எந்த உலகத்தாலும் அறியப்படாத பெருமான், நம்பொருட்டு எளிவந்த கருணை செய்த அந்த தலையாய அருள் திறத்தினை பாடிக்கொண்டு வருகின்றோம், எங்களுக்காக நீ உன் வாயை திறப்பாயாக இல்லையா. ஊனே உருகாய், ஒருவேளை நீ வாய் திறவாம இருக்கிறதுனால நீ அப்படியே ஊன் உருகி இல்லையா, உள்ளம் கசிந்து வாயை திறக்க முடியாம இருக்கா, அப்படி இல்லை, அதையும் குறிப்பிட்டு அப்படி இல்லை, ஊனே உருகாய், நீ ஒரு சோம்பலாலதான் வாய் திறக்காம இருக்கே ஒழிய உள்ளம் உருகி செயலிழந்து ஒன்றும் வாய் திறக்காம இல்லை. அதான் வாய் திறவாய்னு சொன்ன பிறகு ஊனே உருகாய்ங்கிறா, ஊனே உருகாய், அந்த மாதிரி எதுவும் நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஊனே உருகாய், உனக்கே உறும். இப்படிலாம் இருக்க முடியுதுன்னா அது உன்னாலதாமா இருக்க முடியும், எங்களால இருக்க முடியாது. அதான் அந்த நட்பினுடைய உரிமை இதெல்லாம், உனக்கே உறும். எமக்கும் ஏனோர்க்கும் இல்லையா, நீ உனக்காக வேண்டி நீ பாட போறதா அறிகுறியே தெரியல, ஆனால் நாமெல்லாம் ஒன்றா பழகிட்டோம், அதனால எங்களுக்கும் எங்க கூட புதுசா பல தோழிகள் வந்திருக்காங்க, அவர்களுக்காகவுமாவது எம்பெருமானை பாடிக்கொண்டு வா எங்க கூட அப்படிங்கிற. எமக்கும் ஏனோர்க்கும் அடியார்கள் பாருங்க, வந்து இதன் மூலமா வந்து நம்ம இன்னொரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எனக்கு பக்தியே இல்லைனாலும், எனக்கு உண்மையில பக்தியே இல்லைனாலும், அடியார்களுடைய நட்பு எனக்கு இருந்ததுன்னா எங்களுக்காக வேண்டியாவது நம்ம எல்லாம் பழகிட்டோம்லாம், எங்களுக்காக வேண்டியாவது எம்பெருமான பாடிக்கொண்டு எங்க கூட வா அப்படின்னு அவர்கள் ஒன்றுக்கும் பற்றாத எளியனையும் இந்த நெறியின்பார் படுத்தி விடுகின்றார்கள் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அருள் மகத்துவம் பாருங்க, அடியாருடைய இணக்கம் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. எமக்கும் ஏனோர்க்கும் எங்கோனை பாடுன்னு. உனக்காக பாடணும்னு ஒரு தன் உணர்வு இல்லாட்டாலும் ஆர்வம் இல்லாட்டாலும் நாமெல்லாம் பழகியிருக்கோம்ல, அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுத்து இல்லையா. நான் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கெல்லாம் போறதே இல்லைங்க, ஆனா அங்க அவர் கூட பழகிட்டேன் இல்லையா, அதனால அவர் வீட்டு விசேஷத்துக்காக போனேன். அல்லது பொதுவாக அங்கெல்லாம் போறதில்லை அப்படிமோ, அவருக்காக போனேன் அப்படிமோ, என்னன்னா அந்த பழக்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறது. அது அடியார்கள் கூட பழகிட்டோம்னா அப்ப நட்புக்கு மதிப்பு கொடுக்கும் போது நம்ம சிவனறிக்கே வந்து விடுகிறோம். எவ்வளவு பெரிய சிறப்பு. எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையிலோர். தம் கோன் என்பது ஒரே சொல், தம்பிரான் என்பது போல. தமக்கு பிரான், தமக்கு தலைவன், ஆன்மாக்கள் ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானை பாடு, பாடுவாயாக என்று சொல்கின்றார். இவ்வாறு அந்த தோழியை எழுப்பிக் கொண்டு அடுத்த தோழியின் வீட்டிலே வருகின்றார். எட்டாவது திருப்பாடல் வரை எழுப்புதல் தொடர்கின்றது. ஒன்பதாவது திருப்பாடலை எல்லா தோழிகளும் ஒன்று சேர்ந்து நீராட செல்கின்றார்கள். பத்தாவது திருப்பாடல அப்படி நீராட செல்லும்போது எதிரே வந்து திருக்கோயில் திருத்தொண்டு செய்கின்ற பெண்டிர் வருகின்றார்கள். அவர்களோடு மிக அற்புதமான ஒரு உரையாடல் பத்தாவது பாடல். பதினோராவது பாடல்ல திருக்குளத்திலே நீராடல், அது முழுக்க பதினோரு பாடல் வந்து நீராடல் தான்.